மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உவா மாகாண கல்வி அமைச்சினதும் மாகாண கல்வி திணைக்களத்தினதும் ஏற்பாட்டின் கீழ் பண்டாரவளை வலய கல்வி பணிமனையின் நெறிப்படுத்தலின் ஊடாக உவா சமூக வானொலியின் ஊடக அனுசரணையுடன் கல்வி பொது தராதர சாதாரணதர மாணவர்களுக்கான கல்வி மேம்பாட்டு நிகழ்ச்சியின் வாயிலூடாக இன்றைய தினம் புவியியல் பாடம் சார்ந்த விளக்கத்தினை வழங்குவதற்காக உங்களுடன் இணைந்துள்ளேன். நான் ஆசிரியை திருமதி நித்ய வினோதினியோ ஓகேஸ்வரன். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 73 ஆண்டிற்கான சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாணவர்களே, இன்றைய தினமும் வளமை போன்ற புவியியல் பாடத்தின் ஒரு பாட அழகு தொடர்பான மீட்டலாகவே அமைய உள்ளது. ஆம், தரம் 11 புவியியல் பாட அழகுகளில் 8 பாட அழகான காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக இங்கு கலந்துரையாட நான் எண்ணியுள்ளேன். காலநிலை மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் எனும் பொழுது எமது அன்றாட வாழ்வுடன் தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு கருப்பொருளே இதுவாகும். எனவே இந்த பாடப்பகுதியானது பரீட்சைக்கு வரக்கூடிய வினாப்பகுதியாகவும் அன்றாட எம் வாழ்வுடன் தொடர்புடைய ஒரு பகுதியாகவும் அமைவதால் இப்பாடம் தொடர்பான விளக்கத்தை வழங்குவதில் ஒரு தேவை உள்ளது என்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். ஆமாணவர்களே, பாடத்திற்குள் செல்வோமா? காலநிலை மாற்றங்கள். ஆம், காலநிலை என்றால் என்ன? குறிப்பிட்ட பிரதேசத்தின் நீண்ட காலமாக நிலவுகின்ற வளிமண்டல நிலைமைகள் காலநிலை எனப்படும். உதாரணமாக மாணவர்களே, இலங்கை ஒரு அயனவளைய நாடாகும். இந்த அயனவளைய நாட்டின் ஈரவளைய பிரதேசத்தில் வருடம் முழுவதும் மழையை பெறக்கூடிய காலநிலை காணப்படுகின்றது. ஆம், வருடம் முழுவதும் மழை எனும் பொழுது இடையில் வானிலை மாற்றங்கள் மாத்திரம் நிகழக்கூடும். இது பொதுவான காலநிலையாகும். இவ்வாறான காலநிலை நிலைமைகளுக்கேற்பவே அப்பிரதேசத்திற்குரிய தாவரங்களும் விலங்குகளும் நிலைத்திருக்கின்றன. அதேபோன்று மாணவர்களே, பௌதீக அமைப்பும் காலநிலை தன்மையின் பொருட்டும் அப்பிரதேசத்தின் மாநில செயற்பாடுகள் திட்டமிடப்படுகின்றன. மலையக பிரதேசத்தின் மனித வாழ்வும் அவர்களது மனித செயற்பாடுகளும் இவ்வாறே திட்டமிடப்படுகின்றன. ஆம், புவி கட்டமைப்பின் அடிப்படையில் புவியின் செயற்பாடுகள் அனைத்தும் ஒரு சீரான ஒழுங்கில் இடம்பெற்று வருகின்றது. இதனூடாகவே புவி நிலைத்திருப்பதற்கான நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக, நிலக்கோளம், நீர்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம் ஆகியவற்றிற்கிடையிலான இடைத்தொடர்பு, புவி சுழற்சியில் காணப்படும் ஒரு ஒழுங்கு, இரவு பகல் தோன்றுவதற்கான ஒரு ஒழுங்கு, புவி சுற்றுகை, புவி சுற்றுகையின் காரணமாக ஏற்படக்கூடிய பருவகால மாற்றங்கள், புவியின் வளிமண்டலத்தின் கட்டமைப்பு, இவை அனைத்தும் புவியின் சீரான ஒரு செயற்பாட்டிற்கும் நிலத்திருப்பிற்கும் முக்கிய பங்காற்றுகின்றன. இவை அனைத்திலும் தனக்கென ஒரு வட்ட செயன்முறையை கொண்டுள்ளன. அவ்வாறான ஒரு ஒழுங்கான வட்ட செயன்முறையில் இடம்பெற்று வருகின்ற சூழல்சார் செயற்பாடுகள் திடீரென ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக பல்வேறு விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டுள்ளன. ஆம் மாணவர்களே, அவ்வாறான மாற்றங்களுக்கு அடிப்படையாக அமைவது காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஆகும். ஆம், காலநிலை மாற்றங்கள் என்றால் என்ன? வளிமண்டல உள்ளடக்கத்தில் ஏற்படும் மாற்றங்களின் காரணமாக பூகோள வெப்பநிலை அதிகரித்து காலநிலையில் ஏற்படும் தீவிரமான மாற்றங்களே காலநிலை மாற்றங்கள் என நாம் அறிய முடியும். இவை குறுங்காலமான அல்லது நீண்டகாலமான மாற்றங்களாகவும் அமையக்கூடும். உதாரணமாக மாணவர்களே, காற்று வீசும் பாங்கு, வறட்சி, சூறாவளி, மழைவீழ்ச்சி கிடைக்கும் காலப்பகுதி, மழையின் தீவிரம், சூழல் வெப்பநிலை மாற்றங்கள் என்பவற்றை குறிப்பிட முடியும். ஆமாணவர்களே, மனித வாழ்வுடன் நெருங்கிய தொடர்புடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக இப்பாடப்பரப்பில் நாம் பின்வரும் விடயங்களின் அடிப்படையில் ஆராய உள்ளோம். காலநிலை மாற்றங்களுக்கான காரணங்கள், எவ்வாறான வேறுபாடுகளை அவை எதிர்நோக்கியுள்ளன, அந்த மாற்றங்கள் காரணமாக பௌதீக மானிட சூழலுக்கு ஏற்பட்டுள்ள தாக்கங்கள், அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், அதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள உடன்படிக்கைகள், சமவாயங்கள் போன்றன தொடர்பாகவே நாம் ஆராய உள்ளோம். ஆம் மாணவர்களே, முதலில் நாம் காலநிலை வேறுபாட்டிற்கான காரணங்கள் என்னவென்று பார்ப்போம். இன்றைய உலக நடைமுறையில் நாடுகளுக்கிடையிலான அபிவிருத்தி சார்ந்த ஒரு கடும் போட்டி நிலவுகின்றது. ஆமாணவர்கள், இதன் காரணமாக சூழல் நேயமற்ற, சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் செயற்பாடுகள் அதிகரித்து சூழல் சமநிலையை பெருமளவும் பாதித்து வருகின்றன. இன்றைய நவீன மனிதன் முன்னேற்றகரமான விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி மாநில நடவடிக்கைகளையும் சூழல் காரணிகளையும் கட்டுப்படுத்துகின்றான். ஆனால் இதன் விளைவாக ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் மீண்டும் மனித செயற்பாடுகளிலேயே விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன என்பதனை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆமாணவர்களே, காலநிலை மாற்றங்களுக்கான காரணங்கள் சிலவற்றை இங்கு பார்ப்போம். அதற்கான காரணங்கள் என்ற அடிப்படையில் பச்சை வீட்டு வாயுக்களை வெளிவிடக்கூடிய விவசாய நடவடிக்கைகள், அதாவது பச்சை வீட்டு வாயுக்கள் என்று பார்க்கும் பொழுது கார்பனீர் ஒக்சைட்டு, கார்பனோர் ஒக்சைட்டு, நைதரசன் ஒக்சைட்டு, சிஎஃப்சி வாயு, மித்தேன் வாயு, இதை தவிர புவியில் மாசுபடுத்தக்கூடிய தூசி துணிக்கைகள், நீராவி என்பவற்றை குறிப்பிட முடியும். அடுத்ததாக வடகடலில் எண்ணெய் அகழப்படுவதற்கான தாக்கங்களும் காலநிலை மாசறிவதில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. சுரங்கம் அகழ்தல், கனிய வளங்களை அகழ்வதற்கான சுரங்கம் அகழ்தல், சிஎஃப்சி வாயுவை வெளியேற்றும் குளிரூட்டியின் பயன்பாடு, அதேபோன்று உயிர் சுவட்டு எரிபொருள்களின் தகனம், அதாவது பெட்ரோலியம், நிலக்கரி என்பவற்றின் பயன்பாடு, அடுத்தபடியாக வர்த்தக ரீதியான பாட்பண்ணை, இதனூடாக ஏற்படக்கூடிய மிதன் வாயு வெளியேற்றம், காடழிப்பு, ஆக்சிஜன் வாயு குறைவடைந்து காபனீர் ஒக்சைட்டு வாயு அதிகரிக்கக்கூடிய காடழிப்பின் தீவிரத்தன்மை, அணு பரிசோதனை, உக்கல் அடையாத திண்ம கழிவுகளின் வெளியேற்றம், இவையே காலநிலை மாற்றங்களுக்கு செல்வாக்கு செலுத்த மிக அடிப்படை காரணிகளாக விளங்குகின்றன. இவையே காலநிலை மாற்றங்களுக்கு செல்வாக்கு செலுத்தும் மிக அடிப்படையான காரணங்களாக விளங்குகின்றன. ஆம் மாணவர்களே, இவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக புவியின் பெரும்பாலான வட்ட செயன்முறைகள் பாதிக்கப்பட்டு பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அவற்றுள் காலநிலை மாற்றங்கள் மிகவும் பாரதூரமான விளைவுகளை சந்தித்துள்ளன. அந்த அடிப்படையில் இதன் ஒரு விளைவுகளான பச்சை வீட்டு வாயு வெளிவிடும் விதம் குறித்து இங்கு ஆராய்வோம். பச்சை வீட்டு விளைவு என்றால் என்ன, அல்லது பைங்குடில் விளைவு, அல்லது பசுமை இல்ல விளைவு, பசுமை குடில் விளைவு என்றவாறு அழைக்கப்படும் பச்சை வீட்டு விளைவு என்றால் என்ன? சூரியனிலிருந்து வரும் சிற்றலை கதிர்வீசல் பொதுவாக சாதாரண வளிமண்டல நிலைமைகளின் கீழ் நெட்டலை கதிர்வீசலாக அல்லது புவி கதிர்வீசலாக மீண்டும் விண்வெளியை சென்றடையும். இதுவே பச்சை வீட்டு வாயுக்களின் செயற்பாடு ஆகும். எனினும் வளிமண்டலத்தில் பச்சை வீட்டு வாயுக்களின் அளவு அதிகரிக்கின்ற போது இவ்வாறு உள்வரும் கதிர்கள் வெளியேறாது வளிமண்டலத்திலேயே தங்கிவிடும். இவ்வாறான நிலைமைகளையே நாம் பச்சை வீட்டு விளைவு என்று அழைக்கின்றோம். பச்சை வீட்டு வாயுக்கள் ஒரு போர்வையாக புவியின் வளிமண்டலத்தை மூடுவதனால் இவ்வாறு வெப்பம் அதிகரிக்கின்றது. பச்சை வீட்டு வாயுக்கள் காரணமாக புவியில் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு உவப்பான வளிமண்டலம் தோன்றியுள்ளது. எனினும் பல்வேறுபட்ட மானிட செயற்பாடுகள் காரணமாக வளிமண்டலத்தினால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு பச்சை வீட்டு வாயுக்கள் வெளிவிடப்படுவதனால் வளிமண்டலத்தில் இவ்வாறான வெப்ப அதிகரிப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புவிக்கதிர் வீசலை உறிஞ்சி மீண்டும் மேற்பரப்புக்கு அனுப்பும் செயற்பாட்டில் ஈடுபடும் பச்சை வீட்டு வாயுக்கள் அவற்றை புவியிலேயே தங்க செய்வதற்கான செயற்பாட்டில் ஈடுபடுகின்றன. பச்சை வீட்டு வாயுக்களை அதிகரிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இயற்கையான காரணி, மனித செயற்பாடுகள் சார்ந்த காரணி என இருவகையாக நாம் பிரித்து நோக்குவோம். ஆமாணவர்களை, அந்த அடிப்படையில் இயற்கையாக புவியில் வெப்பத்தை அதிகரித்து பச்சை வீட்டு வாயுக்களான கார்பனீர் ஒக்சைட்டு, நைதரசன் ஒக்சைட்டு, மித்தென் வாயு, சிஎஃப்சி வாயு என்பவற்றை அதிகரிக்கும் செயற்பாடுகள் என்னவென்று பார்ப்போம். இயற்கை சார்ந்த காரணிகளில் எரிமலை வெடிப்பு, காட்டுத்தீ. அதேபோன்று சூரிய கரும்புள்ளிகளில் ஏற்படுகின்ற கதிர்வீசலின் தாக்கம், ஞாயிற்று தொகுதியின் சுற்றுவட்ட பாதையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், அதேபோன்று வான்வழியில் இடம்பெறக்கூடிய மாற்றங்கள், இவை சார்ந்த விடயங்களும் இயற்கையின் சதுப்பு நிலங்களால் வெளியிடப்படுகின்ற மிதென் வாயு ஆகியவையும் இயற்கை சார்ந்ததாக பச்சை வீட்டு வாயுவின் அளவை அதிகரிக்கின்றது. மனித செயற்பாடுகள் சார்ந்து பார்க்கும் பொழுது உயிர் சுவட்டு எரிபொருள் தகனம் மற்றும் அதிகளவான அதன் பயன்பாடு, காடுகள் அழிக்கப்படுதல், கைத்தொழிலுக்கான அபிவிருத்தி, கைத்தொழில் ஆக்கம், அசைபோடும் விலங்குகளின் வேளாண்மை, திண்மக் கழிவுகளின் வெளியேற்றம், தீ வைத்தல், அணுபரிசோதனை, வாகன பாவனை என்பவற்றை நாம் இங்கு குறிப்பிட முடியும். மாணவர்களே, இது தொடர்பான சிறு விளக்கத்தை இங்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். பச்சை வீட்டு வாயுக்களை வெளிவிடும் விவசாய நடவடிக்கைகள் என்று பார்க்கும் பொழுது செயற்கை ரசாயன உர பயன்பாடு கொண்டதும் பூச்சிக்கொல்லிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பதார்த்தங்களும் சூழலில் பச்சை வீட்டு வாயுக்களை அதிகளவு வெளிவிடும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளன. எனவே வளிமண்டலத்தில் இவற்றின் அளவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, அபாயம் ஏற்பட்டுள்ளது. உயர் சுவட்டு எரிபொருள் தகனம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய நவீன மோகம், தனிப்பட்ட வாகனங்களை வைத்துக் கொள்வதில் ஏற்படும் நாட்டம் என்பவற்றின் பார்க்கும் பொழுது பெட்ரோலிய பயன்பாடு அதிகரித்துள்ளது. கைத்தொழில் துறையிலும் பெட்ரோலிய பயன்பாடு அதிகரித்துள்ளது. எனவே இதனால் வெளிவிடப்படும் வாயுக்களும் புகைமண்டலமும் சூழலில் பச்சை வீட்டு வாயுக்களின் அளவை அதிகரிப்பதில் பெரும் பங்காற்றுகின்றது. அதேபோன்று மாணவர்களே, நிலக்கரி பயன்பாடு, வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அங்கு வெளிவிடப்படும் வாயுக்களாக பச்சை வீட்டு வாயுக்களே காணப்படுகின்றன. உதாரணமாக, கடந்த ஆண்டில் வாகன புகை காரணமாக 1.4 பில்லியன் கார்பனீரொக்சைட்டு வளிமண்டலத்தில் கலந்துள்ளது. அடுத்ததாக சிஎஃப்சி வாயு தொடர்பாக இங்கு பார்ப்போம். பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தியின் போது வெளிவிடப்படும் வாயுவாக சிஎஃப்சி வாயு அறியப்படுகின்றது. அதேபோன்று மாணவர்களே, வளி குளிரூட்டல் அதாவது ரீஃப்ரிஜிரேட்டர் கண்டெய்னர், இதில் வெளிவிடப்படும் வாயுவாக சிஎஃப்சி வாயு காணப்படுகின்றது. கணனி உதிரிப்பாகங்களை திருத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் திரவ பயன்பாட்டு மூலமான ஒரு திரவ பொருளிலிருந்து வெளிவரும் வாயுவும் பச்சை வீட்டு வாயுவை தாக்கம் செலுத்துகின்ற சிஎஃப்சி வாயுவாகும். அடுத்ததாக மிதன் வாயு வெளியேற்றம் தொடர்பாக பார்ப்போம். அசைபோடும் விலங்கு மேய்த்தலின் போது வெளிவிடப்படுகின்ற மிதன் வெளியீடானது வளிமண்டலத்தில் கலக்கின்றது. மாடு, எருமை, குதிரை, கழுதை, கோழி என்பவற்றின் வாயு மூலமாகவும் எரு மூலமாகவும் மிதன் வாயு வெளிவிடப்படுகின்றது. நெல் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் நிலத்தின் சதுப்பு நிலங்களிலிருந்து வெளிவிடப்படும் மிதன் வாயு வெளியேற்றமும் வளிமண்டலத்தில் கலக்கின்றது. முறையான கழிவு முகாமித்துவம் இல்லாத இடங்களில் கழிவுகள் மூலம் வெளிவிடப்படும் மிதன் வாயுவானது அதிகளவு இன்று வளிமண்டலத்தில் கலந்துள்ளதாக தகவல்கள் அறியப்படுகின்றது. அடுத்தபடியாக கார்பனீரொக்சைட்டு வாயு வளிமண்டலத்தில் அதிகமாக கலக்கும் விதத்தின் தொடர்பாக ஆராய்வோம். காடழிப்பு, காடுகள் அழிக்கப்படுவதனால் இடம்பெறக்கூடிய பாரதூரமான விளைவு புவியில் வெப்பம் அதிகரித்தல் ஆகும். தாவரங்கள் ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பனீரொக்சைட்டை வெளிவிடும் செயற்பாட்டில் உலக சமநிலையை பேணுகின்றன. எனவே வளிமண்டலத்தில் கார்பனீரொக்சைட்டு கலக்கும் அளவு கட்டுப்படுத்தப்படுகின்றது. இன்றைய அபிவிருத்தி செயற்பாடுகள் காரணமாக அதிகளவு கார்பனீரொக்சைட்டு வெளிவிடக்கூடிய செயற்பாடுகள் காடழிப்புகளாக அறியப்படுகின்றன. விவசாய கழிவுகளை எரிக்கும் பொழுது வெளிவிடப்படும் கார்பனீரொக்சைட்டு, நைதரசன் ஆக்சைடு என்பனவும் பச்சை வீட்டு வாயுக்களாக வளியுடன் கலக்கின்றன. திண்மக் கழிவுகள், நெகிழி, இவற்றை எரித்தலின் மூலமாகவும் வாயு வெளியிடப்பட்டு பச்சை வீட்டு வாயுக்களாக அதிகளவு வளிமண்டலத்தில் கலக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. மாணவர்களே, காலநிலை மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது புவி வெப்பமாதலே இங்கு முக்கியமாக நாம் கருத வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்டுள்ள புவி வெப்பமாதலின் தாக்கம் தொடர்பாக இங்கு சற்று நோக்குவோம். காலநிலை மாற்றங்கள் காரணமாக பருவ மாற்றங்களில் மாற்றம் ஏற்பட்டு காலநிலை தளம்பல் ஏற்பட்டு மனிதனின் பல்வேறு விதமான செயற்பாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் புவி வெப்பமாதலின் ஒரு முக்கிய கட்டமாக அமைவது பனிப்பேரிறக்கம் அல்லது முனைவு பனி உருகுதல் என்று நாம் இங்கு குறிப்பிட முடியும். சூரியனின் வெப்பம் அதிகரித்த காரணத்தினால், அதாவது பச்சை வீட்டு வாயுக்களின் ஊடாக பனிப்பேரிறக்கம் அல்லது முனைவு பனி உருகுதல், புவியின் வடமுனைவு தென்முனைவு அதேபோன்று மலையின் சில பிரதேசங்களில் காணப்படும் பனிக்கவிப்புகள் புவி வெப்பமாதல் காரணமாக உருகும் நிலையை எதிர்நோக்கியுள்ளன. உதாரணமாக இமயமலை மேலுள்ள பனிக்கவிப்பு வருடாந்தம் 4 அங்குலத்தால் குறைந்து வருகின்றதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. 2040 ஆண்டளவில் அண்டார்டிகாவில் பனியுருகும் நிலையானது கோடைக்காலத்தை அனுபவிக்கும் என்று தகவல்கள் கூறுகின்றன. இவ்வாறாக பனி உருகுவதனூடாக ஏற்படும் விளைவுகள் என்று பார்க்கும் பொழுது உலகின் வெப்ப குளிர் நீரோட்டங்கள் பாதிப்படையும். இவற்றின் காரணமாக வெப்ப குளிர் நீரோட்டங்களின் எல்லைகள் தளம்பலடைந்து கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வு பாதிக்கப்படும், அவற்றின் இனப்பெருக்கமும் பாதிப்படையும். ஆம் மாணவர்களே, பனிப்பிரதேசத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அழிவடையக்கூடிய ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக அண்டார்டிகா கண்டங்களில் வாழக்கூடிய பென்குயின் இனம் பெரும்பாலும் அழிவை எதிர்நோக்கியுள்ளது. மனித செயற்பாடுகளுக்கு உதவும் மீன்பிடித்தலும் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் ஏற்பட்டுள்ளது. வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக கடல் மட்டத்தில் நீரின் அளவு உயர்ந்து கடல் மட்டம் உயர்வடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. பனிப்படலம் உருகி நீராகும் போது அந்நீரானது சமுத்திர நீருடன் கலக்கும், அதன்போது கடல் மட்டம் உயரும். உதாரணமாக ஆர்டிக் வட்டத்தின் பனிப்படிவு 2.3 மீட்டர் அளவில் உருகி கடல் மட்டத்தின் 1.3 மில்லிமீட்டர் உயரம் வரை அதிகரித்துள்ளதாக குறிப்புகள் வெளிவிடப்பட்டுள்ளன. 2080 ஆண்டளவில் 23 அங்குலமாக கடல் மட்டம் உயரும் என அபாய அச்சுறுத்தல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆமாணவர்களே, கடல் மட்டம் உயரும் பொழுது கரையோரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு நீரினால் மூழ்கப்படும், கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும். அதேபோன்று சிறு தீவுகள் அழியக்கூடிய நீரில் மூழ்கக்கூடிய அபாய நிலை தோன்றும். மாலைத்தீவு அதேபோன்று பசிபிக் பிரதேசத்தின் ரிக்குவா தீவுகள் என்பன கடலில் மூழ்கக்கூடிய அபாய நிலை தோன்றியுள்ளதாக அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. வெப்பம் அதிகரித்தால் ஏற்படக்கூடிய இன்னொரு விளைவாக அமைவது இயற்கை அனர்த்தங்களின் தீவிரம் அதிகரிப்பதாகும். புவி வெப்பமாதலினால் வறட்சி, காட்டுத்தீ என்பனவும் ஏற்படும். ஆமாணவர்களே, அமேசன் காடுகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ புவி வெப்பமாதலின் விளைவுகளில் ஒன்று. ஆம், உலகின் நுரையீரல் என அறியப்பட்ட அமேசன் காடுகள் அழிவதென்பது உலகின் பச்சை வீட்டு வாயுக்களின் அளவு அதிகரிப்பதற்கு முக்கிய ஒரு சான்றாக அமையும். அதேபோன்று அதிக மழை வீழ்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு புவி வெப்பமாதலால் ஏற்படக்கூடிய அனர்த்த வகைகளுள் ஒன்றாகும். காலநிலை மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய சூறாவளி, டொனட்டோ போன்ற அனர்த்தங்களும் புவியில் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. உதாரணமாக நவம்பர் மாத வடகில் பருவக்காற்று காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய சூறாவளி நிலைமையானது மாற்றமடைந்து வருடத்தின் ஏனைய காலங்களிலும் ஏற்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீர்நிலைகள் வற்றிப்போதல். ஆம், புவியில் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அபாய நிலைமை நீர்நிலைகள் வற்றிப்போவதாகும். புவியின் 71% நீர் மனித தேவைக்காக 1% நீரையே வழங்கியுள்ளது. இந்த 1% நீரில் காணப்படும் உள்ளூர் ஏரிகள், வடிகால்கள், குளங்கள் என்பவற்றிலிருந்துள்ள நீர் புவி வெப்பமாதலின் போது வற்றிப்போகும். எனவே மனிதனின் அன்றாட தேவைக்கான நீர், விவசாய நடவடிக்கைகள், விலங்கு வளர்ப்பு, நன்னீர் மீன்பிடிப்பு, நீர் மின்சார உற்பத்தி என்பனவும் அதிகளவு பாதிக்கப்படக்கூடிய அபாய நிலை தோன்றியுள்ளது. அதேபோன்று மாணவர்களே, அதிக வெப்பம் காரணமாக, அதே போன்று அதிக குளிர் காரணமாக முதியோர், நோயாளி, சிறுவர், குழந்தைகள் என்போர் அழியக்கூடிய, இறக்கக்கூடிய அபாய நிலையும் தோன்றியுள்ளது. ஜுராசிக் காலத்தில் அதிக வெப்பத்தால் டைனோசர் இனம் அழிந்ததை நாம் ஆதாரமாக கொள்ள முடியும். அடுத்ததாக ஒரு முக்கிய மாற்றம், வெப்பநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள சமூகத்தின் மிக முக்கியமான விளைவுகளில் ஒன்று, தொற்று நோய் ஏற்படுதல். ஆம், புவியின் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் என்று பார்க்கும் பொழுது மலேரியா, யானைக்கால், லைம், ஹண்டா வைரஸ், டெங்கு, பிளேக், கலரா ஆகிய நோய்களின் அதிகரிப்பை நாம் இங்கு குறிப்பிட முடியும். மாணவர்களே, ஒட்டுண்ணி, வைரஸ், பாக்டீரியா என்பனவும் விருத்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றதாம். ஆம், இந்த இடத்தில் ஒரு விடயம் உங்களுக்கு நினைவிற்கு வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். COVID-19 எனப்படும் கொரோனா வைரஸ் உலகை அச்சுறுத்து வரும் ஒரு வைரஸ் ஆகும். உலக வெப்பநிலையின் அதிகரிப்பு காரணமாக தோன்றியுள்ள வைரஸ் மிக விரைவாக பரவக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆம், இதை நாம் கண்கூடாக கண்டு வருகின்ற ஒரு உண்மை. எனவே வெப்பநிலை அதிகரிப்பு, காலநிலை மாற்றங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு மிக முக்கிய தேவையில் உள்ளோம். தொற்று நோய்கள் மட்டுமல்ல மாணவர்களே, தொற்றாத நோய்களும் இக்கால பகுதியில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், மனித உணர்வுகளில் ஏற்படக்கூடிய மாற்றம், மன அழுத்தம், உடல் எரிவு, உடல் சோர்வு, உடல் சார்ந்த நோய்கள் என்பன காரணமாக மாரடைப்பு, அதே போன்று புற்றுநோய்கள், அதே போன்று இரத்த அழுத்தம், மிக முக்கியமாக நீரிழிவு என்பன தொற்றா நோய்களாக பரவி வருவதற்கான காரணமும் புவி வெப்பமாதல் ஆகும். இதற்கு மேலதிகமாக மாணவர்களே, புவி வெப்பமாதலின் விளைவுகள் என்று பார்க்கும் பொழுது களப்புகள் அழிதல், நீர் உவர்த்தன்மையடைதல், காலநிலை வளையங்கள் மாற்றமடைதல், அதே போன்று உயிரினங்கள் அழிவடைவதோடு புதிய உயிரினங்களின் தோற்றமும் இதன் காரணமாக விளைவும். உதாரணமாக நாம் கொரோனா வைரஸினை அறியக்கூடியதாக உள்ளது. அதே போன்று உயிரின கலங்கள் மாற்றமடைந்து நிலமூர்த்தங்கள் அழியக்கூடிய அபாய நிலையும் தோன்றியுள்ளது. உயிரினங்களின் உடலமைப்பிலும் விகாரமான தோற்றங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அபாய நிலை உருவாகும் என தகவல்கள் அறியப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக காலநிலை மாற்றங்களை, புவி வெப்பமாதலை இழிவுபடுத்துவதற்கான, இழிவளவாக்குவதற்கான செயற்பாடுகள் மிக முக்கியமான ஒன்றாகும். எனவே இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் புவி வெப்பமாதலை தடுத்தல் கூடும் என நாம் இங்கு ஆராய்வோம். அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளின் செயற்பாடுகள் அனைத்தும் இதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. எனவே நாடுகளின் சூழல் நேயமற்ற செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக இயற்கையை பாதுகாக்கும் சர்வதேச சபை, அதன் மூலம் உலக பாதுகாப்பு உபாய முறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றாடல் வேலை திட்டம், உலக வனவிலங்கு நிதியம் என்பன நிதியுதவி வழங்கி இச்செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுகின்றன. இதன் பிரதான நோக்கங்கள் மூன்று ஆகும். அத்தியாவசிய உயிர் சூழல் செயன்முறை மற்றும் உயிர் ஆதரவு தொகுதிகளை பேணி வரல். அத்தியாவசிய உயிர் சூழல் செயன்முறை மற்றும் உயிர் ஆதரவு தொகுதிகளை பேணி வரல் ஒரு நோக்கமாகும். மரபணு பல்லினத்தன்மையை பாதுகாத்தல் இதன் அடுத்த ஒரு நோக்கமாகும். உயிர் சூழல் தொகுதிகள், அதாவது விசேட தாவர விலங்கினங்களை நிலைத்திருக்கக்கூடிய வகையில் பயன்படுத்துவதை உறுதி செய்தல். உயிர் சூழல் தொகுதிகள் விசேட தாவர விலங்கினங்கள் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் பயன்படுத்துவதை உறுதி செய்தல். இதன் அடிப்படையில் பல்வேறு விதமான செயற்பாடுகள் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆம், அந்த வகையில் அதற்கான முக்கிய நிகழ்வுகள் தொடர்பாக இங்கு நாம் பார்ப்போம். 1972 ஸ்டாக்ஹோம் மகாநாடு, இதில் இந்த முக்கிய நோக்கங்கள் தொடர்பான பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதேபோன்று புரூன்லேண்ட் ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் இதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 1992 ரியோ டி ஜெனிரோவில் இடம்பெற்ற புவி உச்சி மாநாடு, அதாவது சூழலும் அபிவிருத்தியும் தொடர்பான சர்வதேச மாநாடு, இவ்விடயம் தொடர்பாக முக்கிய கவனம் செலுத்தியுள்ளது. பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோ நகரில் இடம்பெற்ற மகாநாட்டில் 172 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அவற்றுள் இலங்கையும் ஒரு பங்காளராக கலந்து கொண்டது. 21ஆம் நூற்றாண்டுக்கான சூழலும் அபிவிருத்தியும் தொடர்பான வேலை திட்டங்கள் தயாரிக்க பல்வேறு விதமான ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. சூழல் நேயமிக்க சுற்றாடலினை தயார் செய்வதற்கு தேசிய மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய வேலை திட்டங்கள் குறித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. ஆம், அவ்வாறான தீர்மானங்கள் தொடர்பாக இங்கு சென்று பார்ப்போம். பச்சை வீட்டு வாயுக்கள் அதிகளவு வளிமண்டலத்தில் சேர்வதை தடுத்தல். பச்சை வீட்டு வாயுக்களை தடுப்பதனூடாக புவியில் வெப்பம் அதிகரிப்பதை தடுக்க முடியும். ஆம், அதற்காக என்ன செய்ய முடியும்? காடழிப்பை தடுத்தல், தாவரங்களை நடுதல், மீள் காடாக்கம், காட்டு செய்கை, மரநடுகை வேலை திட்டம், மாடி வீட்டு தோட்டச் செய்கை, இவ்வாறான செயற்பாடுகளூடாக கார்பனீர் ஒக்சைட்டு வளிமண்டலத்தில் கலக்கும் அளவை கட்டுப்படுத்தி கார்பன் வட்டத்தை சீர் செய்ய முடியும். ஆம், இதனூடாக புவி வெப்பமாதலையும் தடுக்க முடியும். அடுத்ததாக, புதுப்பிக்கக்கூடிய சக்தி வள பயன்பாடு. உயிர் சுவட்டு எரிபொருள்களை நாம் பயன்படுத்துவதை தவிர்த்து சூரிய சக்தி, காற்று, கடல் அலை, நீர், CFL மின்குமிழ் போன்ற புதுப்பிக்கக்கூடிய வழுக்க சக்திகளை நாம் பயன்படுத்துவது நாம் துணை புரியக்கூடிய ஒரு வழிமுறையாக அமையும். உதாரணமாக, நீர் மின்சாரம், சூரிய சக்தி மூலம் உபகரண பயன்பாடு என்பவற்றை இங்கு நாம் உதாரணமாக குறிப்பிட முடியும். அடுத்ததாக, மீள் சுழற்சி அல்லது மீள் பாவனை என்று அடிப்படையில் பார்க்கும் பொழுது, நெகிழி இவற்றை மீள் உற்பத்தி செய்வதற்கான சிறந்த முகாமைத்துவம் காணப்படுவது அவசியமாகும். கடதாசி மீள் உற்பத்தி மூலம் தாவரங்கள் அழிவடைவதை தடுக்க முடியும். இவ்வாறான செயற்பாடுகள் நமது நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் அறியக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக, சேதன பசலை பயன்பாடு. விவசாயத்திற்கென விவசாயத்தின் துரித விளைவுகளுக்காக பயன்படுத்தப்படும் ரசாயன உயிர்கொல்லி பசலைகள் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது புவியில் அதிகளவான பாதிப்புகளும் மனித உயிர் வாழ்க்கையின் அதிகளவான பாதிப்புகளும் நாம் கண்கூடாக கண்டு வருகின்ற ஒரு நிதர்சன உண்மை. எனவே சேதன பசலைகளை பயன்படுத்துவதனூடாக வளிமண்டலத்தில் பச்சை வீட்டு வாயுக்களை கலப்பதை கட்டுப்படுத்தவும் முடியும், மனித வாழ்க்கையை சீர் செய்வதற்குரிய போஷணையுடனான உணவுகளை பெற்றுக் கொள்ளவும் முடியும். CFC வாயுவை வெளிவிடும் செயற்பாடுகளை குறைத்தல், குளிரூட்டியின் பயன்பாட்டை குறைத்தல், அதேபோன்று CFC வாயு வெளியிடக்கூடிய செயற்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தல், உயிர் சுவட்டு எரிபொருள் பாவனையை குறைத்தல், இன்றைய அபிவிருத்தி போட்டி அதேபோன்று வாழ்வாதாரங்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, வாழ்க்கை தரம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது தனி வாகனம், சொந்த வாகனம் என்பது ஒரு மோகமாக காணப்படுகின்றது. எனவே இதனை தடுப்பதும் குறைப்பதனூடாக அவ்வாறான மனப்பாங்குகளில் ஏற்படும் மாற்றத்தினூடாக பச்சை வீட்டு விளைவுகளில் ஏற்படும் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியும். பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்துதல். பொதுவாக நீண்ட தூர பயணங்களுக்கு பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்துதல். இன்றைய ஆசிய நாடுகளில் பல முக்கிய நாடுகள் துவிச்சக்கர வண்டியின் பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்கியுள்ளது. அதே போன்று மாணவர்களை சிறிய தூரத்திற்கு நடந்து செல்லல், சிறிய தூரத்திற்காக வாகனங்களை பயன்படுத்தாது நடந்து செல்லல், சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய வாகனங்களை உற்பத்தி செய்தல், இவை போன்ற செயற்பாடுகள் உன்னோடாக உயர் சுவட்டு எரிபொருள்களின் பயன்பாட்டை அதன் மூலம் ஏற்படும் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியும். ஆம், அடுத்தபடியாக விழிப்புணர்வு வழங்குதல். புவி வெப்பமாதல், காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக மனித செயற்பாடுகள் தொடர்பான விழிப்புணர்வுகளை வழங்கி அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய பல்வேறு உபாய வழிமுறைகளை முன்வைப்பதனூடாக தனி மனிதன் ஒவ்வொருவரின் ஊடாகவும் புவி வெப்பமாதலையும் காலநிலை மாற்றத்தினையும் தடுத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தின் ஊடாக, உதாரணமாக காலநிலை மாற்றங்கள் என்ற பாடப்பகுதி, இந்த பாடப்பகுதியின் ஊடாக புவி வெப்பமாதல் தொடர்பான விளக்கம் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று வெகுசன தொடர்பு சாதனங்களின் ஊடாகவும் புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்தக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. மாணவர்களே, அடுத்தபடியாக புவி வெப்பமாதலை தடுக்கக்கூடிய குழு ஒன்று சர்வதேச ரீதியில் நியமிக்கப்பட்டுள்ளது, IPCC. கால்நிலை மாற்றங்கள் பற்றிய அரசாங்கங்களுக்கிடையிலான குழு, இந்த கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், உலகின் அண்மைய அதிகமான கவனத்தை ஈர்க்கப்பட்ட குழு இதுவாகும். உலகில் ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து அவதானித்து அது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டு வரும் ஒரு அமைப்பு ஆகும். 1988 ஐக்கிய நாடுகள் சபையினால் இந்த அமைப்பு IPCC அமைப்பு நிறுவப்பட்டது. உலக வளிமண்டலவியல் தாபனம் ஐக்கிய நாடுகளின் சுற்றாடல் நிகழ்ச்சி திட்டம், அதாவது WMO, UNEP ஆகிய நிறுவனங்கள் அதன் அங்கத்தவர்கள் இதற்கு அங்கம் வகிக்கின்றனர். 120 நாடுகள் இதன் அங்கத்துவ நாடுகளாக காணப்படுகின்றன. காலநிலை வேறுபாடுகள் தொடர்பான அறிக்கைகளை இவை காலத்துக்கு காலம் அவதானித்து சமர்ப்பித்து வருகின்றன. 2007 IPCC நிறுவனத்திற்கும் எல்க்ரோ என்னும் அதன் அமைப்பாளருக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த அமைப்பின் செயற்பாட்டினூடாக காலநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்கூடியதாக உள்ளது. ஆம் மாணவர்களே, காலநிலை மாற்றங்கள் என்ற பாட அலகினூடாக நடைமுறைக்கும் பொருத்தமான நடைமுறையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்தோம். ஆம், அதன் ஒரு சாராம்சத்தை இங்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். காலநிலை மாற்றம் எனும் பொழுது வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களின் உள்ளடக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக பூகோள வெப்பநிலை அதிகரித்து கால்நிலையில் ஏற்படும் தீவிரமான மாற்றங்களே காலநிலை மாற்றங்கள் எனப்படும். ஆம், காலநிலை மாற்றங்களுக்கான காரணங்கள் என்று பார்க்கும் பொழுது பச்சை வீட்டு வாயுக்கள் வெளிவிடக்கூடிய விவசாய நடவடிக்கைகள், வடகடலில் எண்ணெய் அகழ்தல், சுரங்கம் அகழ்தல், குளிரூட்டியின் பயன்பாடு, வர்த்தக ரீதியான பாட்பண்ணை, உயிர் சுவட்டு எரிபொருள் தகனம், காடழிப்பு, அணுப்பரிசோதனை, திண்மக்கழிவு வெளியேற்றம் என்பவற்றை குறிப்பிட முடியும். ஆம், கால்நிலை மாற்றங்களில் மானிட செயற்பாடுகளும் இயற்கை செயற்பாடுகளும் பல்வேறு முறைகளில் தாக்கம் செலுத்துகின்றன. அதில் ஒன்று பச்சை வீட்டு விளைவு. பச்சை வீட்டு விளைவு எனும் பொழுது பச்சை வீட்டு வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகரிப்பதனால் ஏற்படும் புவி வெப்பமாதலை இங்கு குறிப்பிட முடியும். அதற்கான காரணம் என்று பார்க்கும் பொழுது உயிர் சுவட்டு எரிபொருள் தகனம், காடழிப்பு, கைத்தொழிலாக்கம், விலங்கு வேளாண்மை, திண்மக்கழிவு வெளியேற்றம், தீ வைத்தல், அணுபரிசோதனை என்பவற்றை மானிட காரணிகளாக குறிப்பிட முடியும். இயற்கை காரணிகள் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது எரிமலை வெடிப்பு, காட்டுத்தீ, இயற்கையான சதுப்பு நிலங்கள், வான்வெளியில் நிகழும் மாற்றங்கள், சூரிய கரும்புள்ளிகள் என்பவற்றின் தாக்கங்களை குறிப்பிட முடியும். காலநிலை மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது பூகோள வெப்பமாதல் இங்கு முக்கிய கவனம் செலுத்தப்படுகின்றது. புவி வெப்பமாதலினால் காலநிலை மாற்றங்கள் ஏற்படல், முனைவு பனிக்கட்டிகள் உருகுதல், கடல் மட்டம் உயர்தல், கலப்புகள் அழிதல், நீர் உவர்த்தன்மையடைதல், சமுத்திர நீரின் வெப்பம் அதிகரிப்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் இறத்தல், சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பதால் சூறாவளி நிலைமை ஏற்படல், கால்நிலை எல்லை வளையங்களில் மாற்றம் ஏற்படல், சில உயிரினங்கள் அருகிவிடல், புதிய உயிரினங்கள் தோற்றம் பெறல், உயிரினங்களின் கலங்கள் நிறமூர்த்தங்கள் அழிதல், விகாரமடைதல், பயிர்நிலங்கள் சேதமடைதல், அறுவடை குறைதல், விலங்கினங்களின் கலப்பின வளையங்கள் மாறுபடுதல், குடிநீர் மூலகங்கள் மாசடைதல் என்பவற்றை குறிப்பிட முடியும். அதேபோன்று தொற்று நோய்களின் பரவல். கால்நிலை மாற்றங்களினால் மானிட செயற்பாடுகள் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள தாக்கங்கள் என்று பார்க்கும் பொழுது, மீன்பிடிக்கப்படும் மீனினங்களின் அறுவடை குறைவடைதல், நிலம் உவர்த்தன்மை அடைவதால் பயிர் செய்கை பாதிப்படைதல், நோய்க்காவும் நுண்ணங்கிகள் அதிகரித்து தொற்று நோய்கள் அதிகரித்தல், விவசாய பயிர்களின் அறுவடை குறைவடைதல், இயற்கை அனர்த்தங்கள் அதிகரித்தல், மலைவீழ்ச்சி பங்குகளில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக பயிர் செய்கை நடவடிக்கைகள் பாதிக்கப்படல், தாழ்நில பிரதேசங்களில் குடியிருப்புகளின் இழப்பு மலைவீழ்ச்சி குறைவதன் காரணமாக குடிநீர் மாசடைதல் என்பவற்றை குறிப்பிட முடியும். கால்நிலை மாற்றங்களை இழிவடவாக்குவதற்கான செயற்பாடுகள் என்று பார்க்கும் பொழுது, பச்சை வீட்டு வாயுக்கள் வடிவிடும் வலுமூலகங்களை குறைவாக பயன்படுத்துதல், புதுப்பிக்கக்கூடிய வலுமூலகங்கள் பயன்பாட்டை அதிகரித்தல், விவசாய நடவடிக்கைகளுக்காக ரசாயன பசலைகளை பதிலாக சேதன பசலைகளை பயன்படுத்துதல், திண்மக் கழிவுகளை முறையாக முகாமை செய்தல், மீள் காடாக்கம், கலப்பு பயிற்சிகை மற்றும் பல்லின பயிற்சிகை அறிமுகம் செய்தல், பொது போக்குவரத்து வசதிகளை விருத்தி செய்தல் என்பவற்றை குறிப்பிட முடியும். கால்நிலை மாற்றங்களை இழிவடக்குவாக்குவதற்காக உலகில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்று பார்க்கும் பொழுது, 1972 நடைபெற்ற ஸ்டாக்ஹோம் மகாநாடு புரூன்ட்லேண்ட் ஆணைக்குழுவின் அறிக்கை, 1992 ரியோடி ஜெனிரோவில் இடம்பெற்ற புவி உச்சி மாநாடு இவற்றின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள், அதனூடாக தேசிய மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் பல்வேறு வேலை திட்டங்கள் என்பவற்றை இங்கு நாம் அறிய முடியும். ஐபிசிசி ஆணைக்குழு இவ்வாணைக்குழுவினூடாக இடம்பெறுகின்ற கால்நிலை தொடர்பான அறிக்கை பேனல் இவை தொடர்பாகவே இன்று நாம் ஆராய்ந்தோம். ஆமாணவர்களே, இப்பாடப்பிறப்பு உங்களுக்கு விளக்கமான ஒரு மீட்டலாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். கால்நிலை மாற்றங்கள் தொடர்பான வினாக்கள் பரீட்சைகளில் தொடர்ந்து வினவப்பட்டுள்ள அதேவேளை இம்முறையும் இது சார்ந்த வினாக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. எனவே இது தொடர்பான மீட்டல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஆம் மாணவர்களே, பாடத்தின் இறுதியில் 3 வினாக்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். இவ்வினாக்களுக்கான விடைகளை SMS ஊடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ பின்வரும் தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தொலைபேசி இலக்கம் 076-77-42-154, 076-77-42-154. வினாக்கள்: பச்சை வீட்டு வாயுக்கள் எவை? பச்சை வீட்டு வாயுக்கள் எவை? 2வது வினா: புவி வெப்பமாதலின் விளைவுகள் 3 தருக. புவி வெப்பமாதலின் விளைவுகள் 3 தருக. 3வது வினா: புவி வெப்பமாதலை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் 3 தருக. புவி வெப்பமாதலை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் 3 தருக. இதற்கான விடைகளை எழுதி அனுப்புவதனூடாக நீங்களும் இப்பகுதியின் ஒரு உறுப்பினராக பங்கு கொள்ள முடியும். இவ்வாறானதொரு சிறந்த சந்தர்ப்பத்தினை வழங்கியதற்காக உவா சமூக வானொலிக்கும், பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவுக்கான உதவி கல்வி பணிப்பாளர் திரு யோகேஸ்வரன் சார் அவர்களுக்கும், வழிகாட்டல் ஆலோசனைகளை வழங்கிய சமூக விஞ்ஞான ஆசிரிய ஆலோசகர் ஆசிரியை திருமதி தேவகி அவர்களுக்கும், மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.